நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
விவசாயி விவசாயி
பண்பலை ஒலிபரப்பு 107.4 தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் இருந்து.
உழவர்கள் ஆலயமே தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் தானே.
வணக்கம் நண்பர்களே, நீங்க கேட்டுட்டு 107.4 பண்பலையில் விவசாயி சமுதாய வானொலி. இன்னைக்கு நம்ம நிலையத்துக்கு வந்திருக்கிறாங்க சிங்காநல்லூர் உப்பிலிப்பாளையத்திலிருந்து லக்ஷ்மி அம்மா. இவங்க வந்து ஒரு இளம் வீராங்கனை, வயது பாத்தீங்கன்னா 69 இப்பதான் முடிஞ்சிருக்குது, 70 வயதில் அடி எடுத்து வைத்திருக்கிறார்கள் இளம் வீராங்கனை. நிறைய போட்டிகள்ல கலந்து கொண்டு பரிசு வாங்கியிருக்கிறாங்க. மாஸ்டர்ஸ் அத்லெட்டிக் சாம்பியன்ஷிப் இருக்குது இல்லையா, அதுல நிறைய பங்கேற்றுக்கிறாங்க. எதுலன்னு கேட்டீங்கன்னா வட்டு எறிதல், ஈட்டி எறிதல், ஹேமர் த்ரோ, இப்ப 2015 கூட பரிசு வாங்கியிருக்கிறாங்க. அப்புறம் 400 மீட்டர் ரிலேல கலந்துட்டு இருக்கிறாங்க. 70 வயது ஆகுது. இவங்களை வந்து நம்ம ஒரு நண்பர், நம்ம வானொலி நிலையத்துக்கு மிகவும் அறிமுகமான நண்பர், ஈர நெஞ்சம்ன்ற அமைப்பை சேர்ந்த நண்பர் மகேந்திரன் தான் நமக்கு அறிமுகப்படுத்தினாங்க. இந்த வயசுல அவங்க நிறைய பெண்களுக்கும் சரி ஆண்களுக்கும் சரி சரியான ஒரு முன்னுதாரணம் அந்த அம்மா. இந்த வயசுலயும் வந்து மனம் தளராம நிறைய போட்டிகள்ல பங்கெடுத்துட்டு இருக்கிறாங்க, முன்னுதாரணமா திகழ்றாங்க. உங்க வானொலியில அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கண்டிப்பா கொடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. நண்பரின் வேண்டுகோளுக்கு இணங்க நம்ம லக்ஷ்மி அம்மாவை கூப்பிட்டு இருந்தோம். அவங்க இன்னைக்கு நம்ம நிலையத்துக்கு வந்திருக்கிறாங்க. வணக்கம் அம்மா, உங்களை பத்தி சொல்லுங்க.
வணக்கம். வணக்கம். நான் வந்துங்க சிங்காநல்லூர் பக்கத்துல உப்புலிவளையம், அது நான் பிறந்த ஊரு, கல்யாணம் பண்ணி கொடுத்தது பாப்பநாயக்கம் பாளையம். நான் வந்து ஒரு 4வது படிக்கும் போது நான் விளையாட்டு போட்டியில பங்கெடுத்துக்குவேன். சும்மா ஊருக்குள்ளே அந்த மைதானம் மட்டும் இருக்கிற பக்கம் ஹை ஜம்ப் குதிக்கும், மரம் மேறது, சைக்கிள் ஓட்டுறது, 6 மணி அப்போவே எனக்கு வாசிக்கணும்னு ஒரு ஆசை இருந்தது. அப்போ நாங்கள்லாம் வந்து சின்ன பிள்ளையில விளையாடும் போது மரம் மேறது, சைக்கிள் ஓட்டுறது, குண்டாடுறது, எல்லா வேலையுமே ஆம்பளை பையங்களோட பண்ணிட்டு இருந்தேன். அப்போ வந்து திடீர்னு எங்கள் அப்பா 1959 டிசம்பர் மாதம் இறந்துட்டார். அப்போ எனக்கு படிப்பு 5வதோடு முடிஞ்சது. அப்போ நாங்கள் 5 பேர் எங்கள் அக்காவுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு 57. அப்போ 5 பேரும் குழந்தைக்கு, சின்ன தங்கச்சிக்கு 1.5 வயசு, அப்போ நான் 13 வயசு. அப்போ என்ன பண்ணுறேன்னா எனக்கு ஒன்றுமே தெரியாது, விளையாடிட்டு இருந்ததாச்சு. அப்போ நான் போகிறேன் காட்டில், அப்போ தான் காட்டு வேலை தான், அங்கே போய் பழகணும். களை வெட்டேன்னா செடி வெட்டிடுவேன். இப்படியெல்லாம் பழகி நல்லா பழகிட்டு ஒரு வேலையை பார்த்தா சீக்கிரம் நான் பழகிடுவேன். அதனால் அந்த வேலைக்கு போய் நானும் எங்கள் அம்மாவும் 4 பேர்த்தையுமே நல்லா டிகிரி படிக்க வச்சோம். அதுக்கு பின்னால் என்னை ஊருக்குள்ளெல்லாம் பேசுறதுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன 27 வயசு 28 வயசாச்சு இன்னும் கல்யாணம் இல்லை அப்படின்ட்டு. அப்போ நமக்கு வந்து இது எப்படி இந்த தம்பி தங்கைகளுக்கு அறையேற்றிட்டு நம்ம கல்யாணம் பண்ணிக்கினாலும் ஒரு உறுதி. அப்போ நம்ம வந்து அந்த 15 வயசுலேருந்து 22 வயசு வரைக்கும் இன்றைக்கும் சரி அன்னைக்கும் சரி எந்த இளம் வயது பெண்களாகட்டும் இளம் வயது ஆண்களாகட்டும் நமக்கு தாய் தகப்பு வந்து அந்த 15 வயசுலேருந்து 22 வயசு வரைக்கும் கண்ணும் கருத்துமா நம்ம கெட்ட பாலத்துக்கு போகாமல் பார்த்துட்டோம்னா அதுக வாழ்க்கையில் ஜெயிச்சு. அப்படி நான் வந்து அந்த 15 வயசுலேருந்து 22 வயசு வரைக்கும் அந்த மனசு என்பது அலைபாயறது பார்க்கணும், எல்லாத்துக்கும் அப்படித்தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ அந்த மனசு அலைபாயறத நான் எப்படி கட்டுப்படுத்தணும், உப்பு இல்லாமல் சாப்பிட்டேன். கட்டுப்பாடு என்பது மனசுக்குள்ளே வந்ததுன்னு சொன்ன வாழ்க்கையில் எல்லாருமே ஜெயிக்கலாம். அப்படியே வாழ்க்கையில் வந்துட்டே இருக்கும்போது பொது மக்களுக்கு ஒரு சேவை செய்யணும்னு ஒரு எண்ணம் வந்தது. அப்போ அந்த எண்ணத்தை வடிவம் கொடுக்கணுமே அப்படின்ட்டு அந்த ஊருக்குள்ளே சின்ன சின்ன விஷயங்கள்லாம் செஞ்சு கொடுப்பேன். அவங்க ஒரு 27 28 வயசு ஆகும்போது ஒரு கல்யாணம் ஆயிடுச்சு. அந்த பொது சேவை ஒரு இடைவெளி ஒரு 10 வருஷம் 5 வருஷம் விட்டுட்டேன். 2வது 1989 அறிவொளி இயக்கம். அந்த அறிவொளி இயக்கத்தில் வந்து எனக்கு கோவை மாவட்ட அறிவொளி மகளிர் ஒருங்கிணைப்பாளர் என்ற பொறுப்பு கொடுத்தாங்க. அதில் நான் வந்து திறம்பட வேலை செஞ்சேன். ஆனால் நீங்கள்லாம் நினைக்கல இந்த அம்மா சம்பளம் வாங்கிட்டு வேலை செஞ்சுருக்குன்னு, இல்லை ஒருத்தர் கூட நான் 10 பைசா சம்பளம்னு வாங்கினது கிடையாது. அது நாங்கள் போவோம் ஸ்லம் ஏரியாவுக்கு போவோம், ஒரு 5-6 பெண்கள் போவோம், பாட்டு பாடுவோம். நான் அந்த அறிவொளி இயக்கத்தில் நிறைய புக்கு வந்தது, அதில் இருக்கிற பாடல்கள்லாம் பாடணும்னா கூட்டமாக வருவாங்க. அப்போ வந்து அந்த படிப்பினுடைய உயர்ந்த வாழ்க்கைக்கு உயர படிப்பு வேணுங்கிறது என்னுடைய கருத்து. பெண்களுக்கு முக்கியமாக வந்து பெண்கள் தன் காலில் நிற்பதற்கு, சொந்த காலில் பெண்கள் நிற்பதற்கு படிப்பு தான் அவசியம்ங்கிறது என்னுடைய வாழ்க்கையிலிருந்து படித்த ஒரு படிப்பு. அதனால் எல்லாருமே படிக்கணும்ட்டு அறிவு இயக்கத்தில் 1994 வரைக்கும் 5 வருஷம் சம்பளம் இல்லாமல் தான் மக்களுக்கு சேவை செஞ்சோம். 100க்கு 100 ஸ்லம் ஏரியாவில் படிக்கிறத கையெழுத்து போட தெரியாதவங்களுக்கும் கூட சில்லேட்டு பென்சில் எல்லாம் கவர்மெண்ட் கொடுத்து எல்லாமே படிக்க வச்சோம். அது முடிஞ்ச உடனே தொடர்கல்வி. அது தொடர்கல்வியில் வந்து எனக்கு கொஞ்சம் குடும்ப சூழ்நிலையில் நான் போகலை. ரெண்டாவது வந்து இப்போ மகளிர் குழுக்கள் கலெக்டர்ஸில் மகளிர் திட்டத்திலிருந்து கூடு தன்னார்வ தொண்டு நிறுவனம், அவர் கதிரேசன், அவர் வந்து எனக்கு ரொம்ப என்னை பிடிச்சிருச்சு. அவங்களுக்கு ஒன்று பார்த்தீங்கன்னா வாழ்க்கைக்கு உத்தரவாதமே போய் பேசாது இருத்தல், ஒரு சொத்தை அபகரிக்காமல் இருத்தல், ஒரு சொத்துக்கு ஆசைப்படாமல் இருத்தல், பெரியோர்களை மதித்தல், இந்த 4 பண்புகளும் எல்லாருக்கும் இருந்தா எல்லாருமே வாழ்க்கையில் நல்ல முறையில் உயரலாம். ஆசை இருக்கணும், அடுத்தவங்களுக்கு உதவி செய்யற ஆசை இருக்கணும், அடுத்தவங்களுக்கு தெரியாத சொல்லி கொடுக்குற ஆசை இருக்கணும், அடுத்தவங்களை வந்து மதிக்கிற ஆசை இருக்கணும், இந்த ஆசைகளை மனசில் வளர்த்துக்கணும் அப்படின்னு என்னுடைய கருத்தை உங்களுக்கு திணிக்கல சொல்றேன். அப்போ வந்து இப்படியே இருக்கும்போது எனக்கு வந்து மகளிர் திட்டத்திலிருந்து யமுனா ராணின்ட்டு ஒரு அம்மா இருந்தாங்க, அவங்க மூலியமா நான் குழுவு செஞ்சு கொடுக்கறக்கு போனவள என்னுடைய அறிவொளி இயக்க நண்பர் அங்கே இருந்தார். அவர் வந்து அந்த கூடு தன்னார்வ தொண்டு நிறுவனத்தில் இருந்தார். இந்த பெண்கள் கூட எல்லாம் சொல்லி இந்த அக்காவை விட்டுறாதீங்க, விட்டீங்கன்னா நீங்கள் குழு நடத்த முடியாதுன்னு சொல்லி அப்புறம் ஃபஸ்ட்டு 2003 எங்கள் ஊரில் காமதேனு மகளிர் குழு அப்படின்னு சொல்லி ஒன்று ஆரம்பித்து கொடுத்து, அதுக்கு நானே தலைவராக இருந்து ஐஸ்வர்யம் குழு ஆரம்பித்து கொடுத்து இன்றைக்கி வந்து கிட்டத்தட்ட 20 குழு எங்கள் ஊரில் இருக்குது. அது ஒரு பக்கம் இருந்தாலும் கதிரேசன் அவர்கள் எனக்கு தலைவராக பொறுப்பு கொடுத்தார். 5 கூட்டமைப்பு 256 குழு, இந்த 5 கூட்டமைப்பு பெண்களுக்கும் மாதத்துக்கு 1 முறை கூட்டம் நடத்துவோம். அதுக்கு நான் போய் அந்த கணக்கு வழக்கெல்லாம் இது பண்ணிவிட்டு ஏதாவது பிரச்சனைகள் இருந்தாலும் அதை முடிச்சு கொடுத்துட்டு கூட்டமைப்பு தலைவர், கௌரவ தலைவர், 2 ஆலோசகர் அந்த பொறுப்பில் இருந்தேன். அப்போ எல்லாருமே நல்லா பழகணும். அப்போ எங்கள் குழுவுக்கு வந்து இன்னைக்கு வந்து 10 வருஷம், 2004 கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜில் கேண்டீன் வச்சு கொடுத்தோம். கலெக்டர் கோசல்ராம்னு இருந்தார் ஆர்ட்ஸ் காலேஜுக்குள்ளே, இப்பவும் கேண்டீன் நடத்திட்டு இருக்கிறாங்க. 7 பெண்கள் வாழ்க்கைக்கு ஒரு உத்தரவாதம் கிடச்சது, நான் பண்ணி கொடுத்தேன். மகளிர் பாலிடெக்னிக்குள்ள ஒரு கேண்டீன், அது ஒரு குடும்பம் தான் நடத்த முடியும், ஏன்னா அங்கே கம்மியாக தான் படிக்கிறாங்க பெண்கள், 800 பேர் தான் படிக்கிறாங்க. அப்போ அந்த ஒரு குடும்பம் அந்த கேண்டீனு, அவங்களும் 10 வருஷம் ஆச்சு. யமுனா ராணிக்கு எங்கே அவங்க இருந்தாலும் சரி, இதை கேட்குறப்ப அவங்க பார்க்கிட்டு அவங்களுக்கு ஒரு நெஞ்சார்ந்த ஒரு நன்றியை சொல்லிக்கிறேன். ஏன்னா அவங்க நல்ல முறையில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் எல்லாமே பண்ணி கொடுத்தாங்க. நான் நாடகங்கள் நடிப்பேன், பாடல்களும் பாடுவேன், இந்த மாதிரி என்னுடைய வாழ்க்கை. அதனால் எனக்கு என்னென்னா, ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டுருக்குறேன்னா, எனக்கு மனசுக்குள்ளே எந்த விதமான பொறாமையோ ஆசைகளோ என்ன இல்லை, விளையாட்டு போல் என்ற வாழ்க்கை 70 வருஷம் ஆகிப்போச்சு. நான் அடுத்தது வந்து நான் வந்து சொசைட்டியில் பேங்க்கு, எங்கள் ஊர் பேங்க் வந்து 70 ஆண்டு காலமாக சும்மாவே ஒரு டேபிள் மரச்சேர் போட்டு அது உட்காந்துருக்குறாங்க. அப்புறம் நான் 89 டைரக்டராக போனேன் ஜெயிச்சு. அப்போ போய் சில மாற்றங்கள்லாம் செஞ்சேன். 33 லட்சம் ரூபா எங்கள் ஊரில் என்னை ரொம்ப நம்புவாங்க, ஊருக்காரெல்லாம் சேர்ந்து 33 லட்சம் ரூபா டெபாசிட் பண்ணி அந்த சொசைட்டி தக்க வச்சு, நகலோன்னு 96 செப்டம்பர் 9 1996 நகலோன் ஏற்பாடு பண்ணி கொடுத்து இன்னைக்கு நான் வந்து 5 வருஷம் பொறுப்பில் இருக்கிறது வரைக்கும் அந்த பிரசிடண்ட்டு நச்சு 5 சென்ட் இடம் வாங்கி இன்னைக்கு போனாலே அந்த கல்வெட்டில் என்னுடைய பேர் இருக்குது. உப்புலிவாளையம் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வாங்கி அதில் கட்டடம் கட்டி சேருக்கெல்லாம் 2 சேர் வாங்கி போட்டு டேபிள் வாங்கி போட்டு இன்னைக்கு நாகரீகமான டேபிளுக்கு போட்டிருக்கு, மறைச்ச டேபிள் எல்லாம் கட்டல் எடுத்துட்டு கம்ப்யூட்டர் 2 வாங்கி வச்சுருக்கு. 8 பேர் வேலை செய்கிறாங்க. ரேஷன் ஆஃபீஸில் போய் இந்த கார்டுக்கு வந்து ஒரு கடைக்கு 2000 கார்டு 1500 கார்டு இருந்து அது 2 பிரிச்சு வேற ஒரு கடை நம்பர் வாங்கி இப்போ ஒரு 4-3 ரேஷன் கடை நான் வாங்கினேன். இப்போ சொசைட்டியில் 6 ரேஷன் கடை இருக்குது. அந்த இதுக்கு நான் ஒருத்தர் கிட்ட 10 பைசா வாங்கினதில்லை. சிட்டிங் பீஸ் வாங்கினாலும் கூட சிட்டிங் பீஸ் மாதத்துக்கு 50 ரூபா கிடைக்கும். அதில் அந்த 10 பேர்த்துக்கிட்ட 50 ரூபாய் பிடுங்கி இந்த அங்கன்வாடிக்கு பெயிண்ட் அடிக்கிறது, இந்த பாய் வாங்கி கொடுக்கறது, டம்ளர் வாங்கி கொடுக்கற வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருந்தேன். அது ஒரு பக்கம் ஒரு சேவையாட்டம். இந்த மாதிரி எனக்கு வந்து இந்த பொதுமக்கள் யாராவது கஷ்டப்பட்டாங்கன்னா உடனே என்னால் உதவி பண்ணணும், என்னுடைய குணமே அப்படி ஆகிப்போச்சு. அதுன்னு என்னுடைய வாழ்க்கை இனியும் செஞ்சிட்ருப்பேன். இந்த விளையாட்டு போட்டி சொல்லிடணும், என்ன இந்த வயசில் உங்களுக்கு விளையாட்டு போட்டின்னு எங்கள் பக்கத்தில் கேட்பாங்க, கிளவியெல்லாம் போய் விளையாடுறாங்க அப்படின்ட்டு. கிளவினாலுமே உடம்புக்கு தான் வயசாகிருக்குது, உள்ளத்துக்கு எனக்கு வயசாகலை. இன்னும் நான் 16 வயசுலேயே தான் இருக்கிறேன். என் உள்ளத்தை 16 வயசாகவே வச்சிட்ருக்கிறேன். அது ஏன்னா எந்த ஆசையுமே இல்லை, அதனால் இந்த உள்ள அப்படியே இருக்குது. ஏன்னா நம்மளை நாம் தான் பார்த்துக்கணும். நம்ம நாமளே மனக்கட்டுப்பாடு பண்ணி, உணவு கட்டுப்பாடு பண்ணி வயசாகும் போது 40 வயசுனா ஒரு நிறைய உளுந்தாலும் சின்னதுகளை மதிக்கிறதில்ல. அப்போ அந்த உருவத்தையே நம்ம வந்து உயிர் உள்ள வரைக்கும் அந்த உருவத்தை கட்டுப்பாடோடு வச்சுட்டோம்னாத்தான் நம்ம குழந்தைகளுக்கெல்லாம் சிரமம் இல்லாமல் அது பாட்டுக்கு இருக்குது அப்படிங்கிற எண்ணம் என்னுடைய எண்ணம். உங்கள் கூட திணிக்கல. அப்புறம் இந்த விளையாட்டு போட்டி எனக்கு ரொம்ப நாளாக விளையாடணும்னு ஆசை. அப்போ எங்கள் அம்மாவை கொண்டு வந்து விட்டாங்க. எத்தனை பாடுபட்டு எங்கள் அம்மாவில் நான் பண்ணாலுமே, தம்பி தாங்க செய்யல கவர்மெண்ட்டுக்கு வேலைக்கு போனாலுமே, கடைசியில் கொண்டு வந்து எங்கள் அம்மாவை எங்கிட்டு விட்டாங்க. 20 வருஷம் அந்த பாட்டி பார்த்துட்டு இருக்கிறனால என்னால் விளையாட்டு போட்டிக்கும் போக முடியல. குடும்பத்தில் சரியான நெருக்கடி, நிறைய பேர்த்துக்கு சாப்பாடு செய்யணும், பொது சேவை செய்யணும், மனசு தளராமல் செஞ்சிட்டு இருந்தேன். அப்புறம் எங்கள் அம்மா 2008 இறந்துட்டாங்க. அப்போ அந்த செக்ரட்டரி கூப்பிடுறாங்க, அக்கா உங்களுக்கு எல்லா திறமையும் இருக்குது, வாங்க்கா வாங்க்கன்னு எப்போ பிடிச்சி நான் கூப்பிடுறேன் விளையாட்டு போட்டிக்கு, நீங்கள் தான் வரமாட்டேங்கிறீங்க. அது ராதாமணி. அந்த ராதாமணி எம்ஜிஆர் ஸ்கூலில் அவங்க ட்ரில் மாஸ்டராக இருந்தாங்க. அப்புறம் இன்னொரு ராதாமணி கஸ்டம்ஸில் வேலை செய்கிறாங்க, அவங்க மாவட்ட மூத்தோர் தடகளத்துக்கு செக்ரட்டரி. சிவகாமி மேடம், பாலசுப்ரமணியம் அவர் வந்து மூத்தோர் தடகள சங்கத்துக்கு மாநில தலைவர். அதனால் எனக்கு விளையாட்டு போட்டி மேலே ரொம்ப சின்ன வயசுலேருந்து ஆர்வங்கிறதுனால, வீட்டில் எங்கள் அம்மா இருந்தால எங்கள் வீட்டுக்காரர் நல்ல பெரிய இடம் கொடுத்தாரு, சுதந்திரம் கொடுத்தாரு. அதனால தான் நான் வெளியே வந்து எல்லாம் பண்ண முடிஞ்சது. எல்லா ஆண்களும் அந்த மாதிரி பெண்களுக்கு சுதந்திரம் கொடுத்தாங்கன்னு சொன்னால் அந்த பெண்கள் நிறைய சாதனைகள் பண்ணுவாங்க. நம்ம பெண்கள் சுதந்திரத்தை பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கிறதெல்லாம் இல்லை, சுதந்திரமாக இல்லை. அவங்க வந்து கல்யாணம் மூச்சாலும் பார்வைக்கு சுதந்திரமாக தெரியவங்களையும் மனசு அளவில் அவங்க எந்த சுதந்திரமும் இல்லை. என்னையாட்ட சுதந்திரம் கொடுத்த கணவன்மார்களுக்கு நான் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னு சொன்னால் என்னையாட்ட சுதந்திரம் கொடுத்த பெண்கள் வெளி வந்தாங்கன்னு வைங்க, அவங்க தான் ஆட்டை ஓட்டுறாங்க, அவங்க தான் ஃப்ளைட் ஓட்டுறாங்க, அவங்க தான் ட்ரெயின் கூட ஓட்டுவாங்க, அவங்க தான் எல்லாத்துலேயும் சாதனை பண்ணிட்டு வராங்க. அந்த கணவன் சுதந்திரம் இல்லை அப்படின்னு சொன்னால் எந்த பெண்களும் சாதனை பண்ண முடியாது. அதனால் அந்த கணவன்மார்கள் இனிமேலாவது பெண்களுக்கு சுதந்திரம் கொடுத்து உன்னுடைய மனைவியினுடைய சாதிக்கக்கூடிய தன்மைகளுக்கு ஊக்கம் கொடுத்தீங்கன்னு சொன்னால் எல்லா பெண்களும் சாதிப்பாங்கன்று என்னுடைய கருத்து. இது வந்து இந்த விளையாட்டு போட்டியில் நான் சாதிக்கிறது அப்படிங்கிறது. நான் போன உடனே 2008 போனேன். 2008 அம்மா வந்து மார்ச்சில் தான் இறந்தாங்க. அவங்க அந்த வருஷமே ஆகஸ்ட் செப்டம்பரில் வந்து மாவட்ட லெவலில் விளையாட்டு போட்டி வருங்க. அந்த மாவட்ட லெவலில் வந்து நான் அந்த ஃபஸ்ட்டு போகிறேன், புடவை கட்டிட்டு தான் போகிறேன். அப்போ என்னன்னாங்க, ஃபஸ்ட்டு போனோன்னே என்னைய 800 மீட்டர் ஓட சொல்லிட்டாங்க. சீலை கட்டிட்டு ஓடிட்டேன், எல்லோரும் பயந்துட்டு உட்காந்துருக்குறாங்க ஸ்டேடியத்தில், எங்கே உளுந்துருவணும் அப்படின்ட்டு. 800 மீட்டர் ஓடிட்டேன், செகண்டு வந்தேன். அப்புறம் வந்து 100 மீட்ரு ஃபஸ்ட்டு வந்தேன், ஹேமர்த்துறோம் அதில் வந்து ஃபஸ்ட்டு வந்தனுங்க. போனதையுமே நான் 2 தங்கம் 1 வெள்ளி வாங்கினோன்னே எப்படி ஒரு பயிற்சியும் இல்லாமல் இந்த அம்மா இப்படி வந்து பரிசு வாங்கியிருக்குனாங்க. நான் சொன்னேன், நான் இந்த டிவியில் வந்து இந்த நாடகம் பார்த்துட்டு எல்லாம் அழுதுட்டு உட்காந்துருக்க மாட்டேன், நியூஸ் பார்ப்பேன், விளையாட்டு போட்டி முக்கியமாக பார்ப்பேன், அதில் வந்து அந்த நேக்கு எப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிறது பார்த்தாலே நான் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கெல்லாம் பதில் சொன்னேன். அந்த 2008 இன்னைக்கு ஏப்ரல் 23 30ஆம் தேதி வரைக்கும் கோவாவில் நேஷனல் அத்லட்டிக் அது நடந்தது. அதில் போய் கலந்துக்கிட்டேன். அது வேற எல்லாத்துலேயுமே வர முடியல. ஜாவலிங்கில் வந்து 5வது வந்தேன். ஹேமரில் சுத்தமாக வரல, ஏன்னா ஆந்திராக்காரம்மா தான் ஃபஸ்ட் வந்தாங்க. அப்படி மணிப்பூர்காரர் இப்படி இந்திய புள்ள இருந்து வர்றதுனால அவங்க கூடலாம் ஆடி ஜெயிக்கிறதுக்கு நம்ம தமிழ்நாட்டு பெண்களுக்கு வந்து அந்த ஊக்கமும் சக்தி இல்லை, நம்ம சாப்பிட்ற சாப்பாடு வசதி அப்படி. அதனால நான் வந்து ரிலே ஓடினேன், 400 மீட்ரு ரிலே. ஒரு 4 பேர் 400 மீட்ரு ஓடி வந்து அந்த கையில் இருக்கிற கொடுத்தா அதை வாங்கி இன்னொருத்தர் ஓடுறது அப்படின்ட்டு என்னுடைய கடைசி ஓட்டம் ஓடியாந்தவங்க வந்து கொஞ்சம் பின்தங்கினதுனால ரெண்டாவது பரிசு வாங்கிறத நாங்கள் விட்டுட்டோம். அதனால் மூணாவது பரிசு வெங்கலை வாங்கினேன். எனக்கு வந்து விளையாட்டு மேலே இன்னும் ரொம்ப ஆர்வம், சாகிற வரைக்கும் வேணாலும் நான் போயிட்டுருக்கலாம் அப்படிங்கிறது என்னுடைய வாழ்க்கையில் இதெல்லாம் நடந்திருக்குது. இனியும் கவிதை எழுதுவேன், பாடல் எழுதுவேன், பாட்டு பாடுவேன், எல்லாமே பண்ணுவேன். என்னுடைய வாழ்க்கை இவ்வளவுதான். இந்த வாழ்க்கையை சில பேர் உதாரணமாக எடுத்துக்கிட்டாலும் சரி, சில பேர் அது மாதிரி நடந்தாலும் சரி, அதை குறிப்பாக எனக்கு பெண்கள் மேலே தான் ரொம்ப மன வருத்தங்கள் உண்டு. இன்றைக்கி ஒரு பெண்ணு என்ன சொல்கிறா அதை பிடிச்சிட்டு அப்படி போயிட்டுருக்குறாங்க. ஆனால் சிந்திச்சு பார்க்கணும், அந்த சிந்தனையை செயல்படுத்தணும், செயல்படுத்தினதை எல்லாத்துக்கும் கொண்டு போகணும். இது எந்த பெண்களுக்குமே, படித்த பெண்களாகட்டும் படிக்காத பெண்களாகட்டும் காதலில் விழுகிறாங்க. அன்றைக்கி நான் கோர்ட்டுக்கு போகிறேன், 500 விவாகரத்து கேஸுன்ட்டு பூரா இலசுக, எல்லாமே விவாகரத்து கேஸுங்க, எப்படிங்க பிள்ளைங்க வசங்க இப்படி இருக்குதுன்ட்டு என்னை கேட்டாங்க. அவங்களுக்கு தான் நான் சொல்ல வர்றது என்ன, கடமை செய்யணும்னு மனசுக்குள்ள வைங்க, கட்டுப்பாடோட இருக்கணும்னு மனசை கட்டுப்படுத்துங்க, கண்ணியமாக நடக்கணும், 4 பேர்த்துக்கு கண்ணியமாக நம்ம தெரியணுங்கிறத இலசுகளுக்கு நான் சொல்ல விரும்புவது. பெண்களாகட்டும் ஆண்களாகட்டும் நம்ம ஒரு கடமை, பெற்றதாய்க்கு சோறு போடணும், பெற்ற தகப்பனுக்கு சோறு போடணும், பெற்ற அக்கா தங்கச்சிகளுக்கு எல்லாம் செய்யணும் அப்படிங்கிற ஒரு கடமை உனக்கு இருக்கு. வாழ்க்கையை கெடுத்துக்காதீங்க, வாழ்க்கை கெடுத்துனா மீண்டும் வராது.
ரொம்ப நல்லதுங்கம்மா, நிறைய விஷயங்கள் நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க. அதாவது விளையாட்டுத்துறையை தவிரவும் நிறைய விஷயங்கள் நீங்கள் இளைஞர்களுக்கு நிறைய சொல்லியிருக்கிறீங்க. சரி, இப்போ வந்து சமீபத்தில் விளையாட்டுத்துறையில் பெண்களுடைய பங்களிப்பு எப்படி இருக்குதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இன்னும் நிறைய முன் வரணுமா அப்படின்ட்டு என்ன உங்களுடைய கருத்து என்ன?
அதாவதுங்க பெண்கள் வந்து நிறைய வர்றாங்க, ஒரு தடவை தோல்வி ஆகிட்டதுன்னா மனுஷு விட்றாங்க, அடுத்த தடவை வரமாட்டேன் நான் ஜெயிக்கல. ஏன்னா ஜெயிக்கலைனாலும் ஒரு இப்போ ஒரு விளையாட்டுமே வாழ்க்கையுமே தான், ஏதோ எந்த காரியமாக இருந்தாலும் ஒரு தோல்வி. இப்போ படையெடுத்தார் சுல்தான், எத்தனை தடவை படையெடுத்தார், கடைசியில் ஜெயிச்சார். அந்த மாதிரி ஒரு விளையாட்டில் தோல்வி அடைஞ்சிட்டோம், வாழ்க்கையில் தோல்வி அடைஞ்சிட்டோம், இல்லை ஒரு காரியத்தில் தோல்வி அடைஞ்சிட்டோம் அப்படிங்கிறத மறுபடியும் நம்ம செஞ்சு பார்த்தத ஒரு தோல்வி மனப்பான்மை. நான் தோல்வி அடைஞ்சாலும் வெற்றி அடைஞ்சாலும் சந்தோஷமாக ஒரே சந்தோஷம்தான். அது மாதிரி இருந்துன்னு சொன்னால் இன்னும் பெண்கள் நிறைய வருவாங்க. ஏன்னா ஒரு 500 பேர்த்து கிட்டத்தட்ட வர்றாங்க, அதில் பெண்கள் பாதி ஆண்கள் பாதி. இதில் வந்து இப்போ ஜெயிக்கிறவங்க தான் வர்றாங்களா அப்படிங்கிறது ஆகிப்போச்சு விளையாட்டு போட்டியிலேயே. விளையாட்டுன்னா எங்களுதுன்னு இல்லை, வேற காலேஜ்லேயாகட்டும் பெரிய விளையாட்டாகட்டும் பெரிய வாலிபால் ஆகட்டும் கிரிக்கெட் ஆகட்டும் ஜெயிச்சவன் தான் போகிறான் ஒழியே, தோத்து போயிட்டேன்னுங்கிற அட போட அது போய் என்ன தீட போய் ஆக போகுது. ஏன் நீ முயற்சி பண்ணு, மேலே வா, 2 தடவை முயற்சி பண்ணால் 3வது நம்ம வந்துட்டு போகிறோம். அதுதான் நம்ம வாழ்க்கையினுடைய தத்துவம். இதோ விளையாட்டு நான் சொல்ல வர்றது, பெண்கள் வந்து நிறைய வர்றாங்க, ஒரு தடவைன்னா மனுஷு விட்டுட்டு வர்றதில்லை மறுபடி. நான்லாம் எப்படி போய் ஜெயிக்கணும்ன்ட்டு போயிட்டுருப்பேன். அதுதான் விஷயம்.
ரொம்ப அருமையாக சொன்னீங்கம்மா. அதாவது ஒரு போட்டி அல்லது ஒரு விளையாட்டு அப்படின்னு இருந்தால் ஒருத்தருக்கு வெற்றி ஒருத்தருக்கு தோல்வி கிடைக்கும். தோல்வி அடைஞ்சவங்க வந்து மனசு விட்டுறக்கூடாது. ஒரு தடவை தோல்வி அடைஞ்சாச்சுன்னா இது என்ன ஒரு பெரிய விளையாட்டா அப்படின்ட்டு அதுலேருந்து விட்டு விலகி வந்துடுறாங்க. முயற்சி, தொடர் முயற்சி இருக்கணும். படிப்பில் ஆகட்டும் விளையாட்டாகட்டும் தொடர் முயற்சி இருந்தால் இதில் கூட வெற்றி பெறலாம் அப்படின்னு சொல்கிறீங்க. சரி, கவிதையை எழுதுவேன்னு நீங்கள் சொன்னீங்க இல்லையா, நம்ம நேயர்களுக்காக நீங்கள் எழுதிய கவிதையிலிருந்து ஒரு சில வரிகள் வாசிச்சுக்காமீங்களேன்.
அதாவது இந்த நம்ம தமிழ்நாட்டில் கடற்கரை கிராமங்கள் பக்கத்தில் சுனாமி வந்தது, அதை பற்றி நான் ஒரு கவிதையாட்ட ஒன்று எழுதியிருக்கிறேன். ஏன்னா நான் படிப்பு ஜாஸ்தியில் ஆனால் கவிதை எழுதுவேன். கடலே கடலே உன் அலையழகை பார்த்து ரசித்தோமே, ரசித்து ஆடிய எங்கள் கால்களை முத்தமிட்டு சென்றாயே. கடலே கடலே உன்னை ஆண் அலையென்றும் பெண் அலையென்றும் பேர் வைத்து அழைத்தோமே. கடற்கரை மணற்பரப்பில் நின்று நீல அழகை கண்டு மெய்சிலித்தோம், எங்கள் மனதில் உவகை கொண்டோம். இளங்காலை பொழுதில் இளம் சூரியன் உதிக்கும் வேளையில் பேயாக உருவெடுத்தாய், பிணம் தின்னும் கழுகானாய். கடலே கடலே சிற்றெரும்பு கடித்தால் சிறுவலி வலிக்கும் என்று பொத்தி பொத்தி வளர்த்த எங்கள் தேன் சொல் மழலை செல்வங்களை உன் அலைக்கரங்களால் வாரி கொண்டு போனாயே. கடலே கடலே ஆளியிலே வலைவீசி இவ்வையகம் உண்டு கழிக்க மீன் கொண்டு வரும் எம் உடன் பிறவா சகோதர சகோதரிகளை ஊழி நடனமிட்டு அவர்களை உன்னகத்தே அழைத்து கொண்டாய். கடலே கடலே கண்ணுமிக்கும் நேரத்தில் சுனாமி என்ற பெயர் கொண்டு நீ காளி உருவெடுத்தாய், கலங்கி நின்றது நம் நாடு. முற்புதர்களிலும் மணற்பரப்புகளிலும் பாவப்பட்ட உடல்களை தேடி தேடி அல்லோலகப்பட்டது நம் கடற்கரை கிராமங்கள். கடல் மாதா என்று உனக்கு பேர் வைத்தோமே, ஓர் அன்னை செய்யும் செயலா நீ செய்தாய். பதை விதைத்து நின்றோம் நாங்கள், இனியும் உன் பேய்ச் செயல் இங்கே வேண்டாம். அப்பாவிகளும் பேதைகளும் பலி ஆக வேண்டாம். கடலே கடலே, மனிதனுக்கு மன உறுதியுண்டு. நீ அழித்ததை எல்லாம் மீண்டும் உருவாக்குவான், மீண்டும் வருவான் உன் மடியில் தவழ்ந்து விளையாடி மீன் பிடிக்க.
உங்களுடைய தன்னம்பிக்கையே இதுல வந்து நல்லா தெரியுதுமா. அதாவது நீ என்னதான் பண்ணினாலும் நான் மீண்டும் வருவேன். தன்னம்பிக்கை மிக்க ஒரு கவிதை, நெகிழ்ச்சியான கவிதையும் கூட. சரிங்கம்மா, நீங்க நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. அதாவது மனக்கட்டுப்பாடு, உணவு கட்டுப்பாடெல்லாம் வேணும். கணவன்மார்கள் மனைவிமார்களுக்கு முழு சுதந்திரம் கொடுக்கணும். சுதந்திரம் கொடுத்தாதான் வந்து நல்ல முன்னேற முடியும், பெண்களால சாதனை பண்ண முடியும். சுதந்திரம் அப்படிங்கிற ஒரு பேரளவுல நிறைய பெண்கள் இப்ப வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறாங்க அப்படின்லாம் நிறைய கருத்துக்கள் நீங்க சொன்னீங்க. பெண்கள் 40 வயசு ஆனாலே கைவலி கால்வலி அப்படின்ட்டுதான் இப்ப ரொம்ப சோர்ந்து போயிடுறாங்க. அலுவலகத்துக்கும் வந்து வீட்டுக்கும் வந்து நிறைய பணி சுமை அவங்களுக்கு அதிகமா இருக்கிறதுனால சீக்கிரமே சோர்வடைஞ்சு போயிடுறாங்க. அவங்களுக்கு உற்சாகம் அளிக்கக்கூடிய ஒரு சில வார்த்தைகள் வீட்டுல இருந்து கிடைச்சா ரொம்ப நல்லா இருக்கும். அப்புறம் நீங்க சொன்னீங்க, நான் பெரும்பாலும் வந்து வீட்டுல பாக்குறது டிவியில பாக்குறது நியூஸ் செய்திகளையும் விளையாட்டு செய்திகளையும் மட்டும்தான் நான் பார்ப்பேன். தேவையில்லாத விஷயங்கள்ல என்னோட கவனத்தை செலுத்தி என்னுடைய வலிமையை நான் குறைச்சிக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னீங்க. நிறைவா நீங்க ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி இளைஞர்களுக்கும் சரி என்ன சொல்ல விரும்புறீங்க?
நான் சொல்றது இன்னொரு வரைக்கும் சொன்னதுலயே அவங்க எல்லாம் புரிஞ்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேனுங்க. நிறைவாக வந்து இன்னைக்கு சமுதாய சீர்கேடுகள் என்பது இளைஞர்களையும் இளம் பெண்களையும் பிடித்து ஆட்டி கொண்டு இருக்கிறோம். நம்ம கண் கூட பாக்குறோம். வயதானவங்களை மதிக்கிறது இல்ல, டாடி மம்மிய மதிக்கிறது இல்ல, அக்கா தங்கச்சிகளை மதிக்கிறது இல்ல. எங்க போய்கிட்டு இருக்கிறாங்க? நாங்க சொல்லுவோம், சிரமத்தை நாடி அல்ல சிகரத்தை நாடி. வாழ்க்கை வந்து சிரமத்தை நாடி அல்ல, அது சிகரத்துக்கு போகிறதுக்கு வழி என்ன? மனசு கட்டுப்பாடு, கண்ணியம் வேணும். கண்ணியமாக எல்லா இளைஞர்கள் இளம்பெண்களையும் நான் சொல்லவில்லை, அந்த வழியில போய்கொண்டிருக்கிறவங்க தெரிந்துங்க. இந்த வழி நம்மளுக்கு ஒத்து வராது, நம்ம சேர்ந்துட்டு இருக்கிறவங்களை கட் பண்ணுங்க. நம்ம கூடா நட்பு கேடாய் விளையும், கூடா நட்பு கேடாய் விளையும். பெண்களுக்காகட்டும் ஆண்களுக்காகட்டும் வயதானவங்களுக்காகட்டும் குடும்பம் பார்த்தீங்கன்னா சின்னாபினமாகுது. தொழிலுக்கு போறாங்க ரெண்டு பேரு குடும்பம், இது படிக்கிற பெண்களுக்கு ஆண்களுக்கு அவங்க தெரிஞ்சுக்குவாங்க. ஏன்னா அவங்க அவங்க வயசு அப்படி. நம்ம குடும்பத்தில் பாத்தீங்கன்னா எத்தனையோ சிக்கல் பண்ணி ஆண்கள் பெண்கள் சம்பாதிக்கிறாங்க, குழந்தை குட்டிகளை பாக்குறது இல்ல, பார்க்க முடியறது இல்ல. ஓட்டம், அதாவது காலில் சக்கரம் கட்டிட்டு ஓடுற காலங்கள் வந்தாச்சு. அதை நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது. ஏன்னா அந்த பெண்ணுக்கு வந்து ஆணுக்கு ஒரு சுமை என்றால் பெண்ணுக்கு மூணு சுமை, குழந்தை சுமை, குடும்ப சுமை, பணி சுமை. இதை வந்து நம்ம ஆண்கள் கருத்தில் எடுத்துக்கணும். ஏன்னா ரெண்டு பேர் வேலைக்கு போற பக்கம் இருந்தால் படுத்துட்டே எல்லா வேலையும் செய்வாங்க, அதுதான் சும்மாங்கிற நாடகம். ரெண்டு பேர் வேலைக்கு போ, இந்த அம்மா வீட்டில் இருக்கு, 4 மணிக்கு எழுந்திரிச்சு எல்லா வேலையும் செய், எல்லா வேலையும் செஞ்சுட்டு கடைசியில் பார்க்கும்போது நைட்டு 10 மணியாக படுக்கிற. அப்போ ஒரு நாள் அவர் நண்பர் வர்றாரு, கூட்டிகிட்டு வர்றாரு. அவர் வந்து இந்த ஆள் காலையில் எழுந்திரிச்சு அந்த பேப்பர் எடுத்துட்டு வா, காப்பி கொண்டு வா, பல் வளர்க்கறக்கு எடுத்துட்டு வா, துண்டு எடுத்துட்டு வா, சோப்பு எடுத்துட்டு வான். அந்த அம்மா அதையும் பார்க்கணும், குழந்தைகளை பார்க்கணும், தலை செய்வணும், பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பணும், இத்தனை வேலையும் செஞ்சுட்டு நண்பர் ஒரு 5 மணிக்கு கூட்டிகிட்டு வருவார். இந்த அம்மா காப்பியெல்லாம் கொடுத்துட்டு பலகாரம் கொடுக்க, அப்போ அந்த நண்பர் கேட்பாரு, உங்கள் வீட்டில் சம்சாரம் என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படிம்பாரு. அதுங்களே எங்கள் சம்சாரம் சும்மா தானுங்க இருக்குது அப்படிம்பா இந்த ஆள். அப்போ அந்த அம்மா சொல்லுவா, அட 4 மணிக்கு எழுந்திரிச்சு வீட்டு வேலை அத்தனையும் செஞ்சுருக்கிற சும்மா இருக்கிறேன்னு சொல்கிறீ அப்படின்னா, பெண்கள் உழைப்பை மறைக்கிறீங்க. அப்ப பெண்கள் வீட்லயே உழைப்பு ஜாஸ்தி, அப்ப நீங்க குடும்பத்துல இப்ப சம்பாதனையும் வேணும். அப்ப ஆண்கள் நேரத்துல எழுந்திரிச்சு அவங்க பாதி வேலை இவங்க பாதி வேலை செஞ்சதுன்னு சொன்னா குடும்ப சுமை அந்த அம்மாளுக்கு கம்மியாகும். அப்ப அந்த அம்மா மனசு, சரி நம்ம கணவர் கூடமாட வேலை செய்யறாரு, வண்டியில் கொண்டு வந்து விடுறாரு, நம்ம குழந்தைகள் கொண்டு பள்ளிக்கூடத்தில் விடுறாரு அப்படிங்கும் போது அந்த குடும்பம் சந்தோஷமான நிலையில போய்கிட்டு இருக்கு. இவர் ஆணாதிக்க சமுதாயம் அப்படிங்கிறது இன்னும் இருந்துட்டு இருக்கு. அதெல்லாம் சும்மா நாங்கள் அத்தனை பண்ண பெண்கள் சுதந்திரமா யாராப்பெல்லாம் நோட்டுறாங்க, அதெல்லாம் தாய் தகப்பம் கொடுக்குற சுதந்திரம் கூட புருஷன் கொடுக்கறதில்ல, அதுதான் விஷயம். அப்போ அந்த ஆண்களுக்கு நான் என்ன சொல்றேன்னா, தொழிலுக்கு போய் சம்பளம் வேணுமா, கூடமாட வேலை செஞ்சு கொடுங்க. அந்த அம்மா மனசு நிம்மதியாக போயிட்டு வரும். அவங்களுக்கு இந்த டிவி நாடகமெல்லாம் பார்க்க நேரம் கிடைக்காது. அதனால அவங்களுக்கெல்லாம் ஒரு நன்மையான எல்லாமே, குடும்பத்தில் நல்ல சிக்கல் இல்லாமல் வாழ்க்கை போகணும்னா ஆதிக்கங்கள் இருக்கக்கூடாது. ஆதிக்கங்கள் அதாவது ஆணாதிக்கம், இந்த அம்மாளுக்கும் சொல்கிறேன் பெண்ணாதிக்கம், அது சம்பாதனை எனக்கு இருக்குன்னு புருஷனை மிரட்டுற பெண்கள் இருக்கிறாங்க. எல்லா பெண்கள் நான் பெண்கள் சொல்லலை, ஆனால் இதெல்லாம் நம்ம சமுதாயத்தில் வளர்ந்துட்டு வருது. இதையெல்லாம் கட்டுப்பாடுகள் கொண்டு வாங்க. அதுக்கு வேண்டியது மனக்கட்டுப்பாடு, கடமை. குழந்தைகளை வளர்த்துறது நம்ம கடமை. அது கொஞ்சம் 18 வயசு ஆகும்போது என்ன எதுக்கு பெற்றேன்னு கேட்குது. இன்னைக்கு அப்படித்தான் நாடு போயிட்டு இருக்குது. நாட்டினுடைய தலைமைகள் எங்க? அன்னைக்கெல்லாம் வந்து ஒரு வரலாறு படைச்சிட்டு போனவங்க எல்லாம் இருக்கிறாங்க, அதெல்லாம் சொன்னா நேரமாகும். அந்த வரலாறு மீறி நாங்கெல்லாம் நடக்கல. உண்மை சொல்ற, நாங்கெல்லாம் இன்னும் எங்க அம்மாவுக்கு சாகிற வரைக்கும் நான் பயந்துட்டு இருந்தேன், திருப்பியே பேச மாட்டோம். அதனால நாங்க வாழ்க்கையில ஜெயிச்சோம்ங்க. வாழ்க்கையில் ஜெயிச்சோம்னா பணம் காசில் ஜெயிக்கல, மக்களினுடைய மனதில் நான் இருக்கிறேன், அவ்வளவுதான். இதுதான் வாழ்க்கை. பணம் ஒரு வாழ்க்கையில இன்னைக்கு வரும் நாளைக்கு போகும். பணம் ஒரு இடத்துல இருக்க மாட்டா, அங்கங்க போயிட்டே இருப்பேன். அப்ப அந்த பணத்துக்கு அடிமையாகி இன்னைக்கு என்ன வேணாலும் செய்யறமுங்கிறாங்க. அப்போ நாட்டில் என்னமுன்னா பண வீக்கத்தை கம்மி பண்ணணும். இது நாட்டுக்கு சொல்றது, நான் மக்களுக்கு சொல்றது இல்லை, நாட்டுக்கு சொல்றேன். பண வீக்கத்தை கம்மி பண்ணுங்க, விலைவாசி கட்டுப்படுத்துங்க. கஷ்டப்பட்டு இன்னைக்கு என்ன கூலி கிடைக்குது? இல்லை கம்ப்யூட்டர் யுகமாக போச்சு, காட்டு வேலையும் இல்லை, கடத்து வேலையும் இல்லை. அப்போ அவள் என்ன கூலி செஞ்சு சாப்பிடுவான்? அது யோசனை பண்ணணும்ல. அப்போ நாம் பெண்களை பார்க்கும்போது எனக்கு கண்ணீரே வந்துடும். ஒரு வேலை தெரியாது, வீட்டுக்குள்ளேயே வச்சுக்கிறேன். கல்யாணம் மூச்சு என்ன பண்ணுறா? வீட்டுக்குள்ளே வச்சுக்கிறேன். அது வெளியூட்டு நாலு பக்கம் போனாத்தான் என்ன வேலை செஞ்சால் நம்ம பிழைக்க முடியும். அதுக்குத்தான் படிப்பு வேணும்னு அப்போவே சொன்னேன், சொந்த கால் நிற்கிறதுக்கு படிப்பு வேணும்னு. இந்த மாதிரி குடும்பங்கள்லாம் சீரழிவு, சீரழிவு கலாச்சாரத்துக்குள்ள இதெல்லாமே வந்துருதுங்க. இது என்னுடைய கருத்து. நான் இளைஞர்களுக்கும் சொல்றது, இளம் பெண்களுக்கும் சொல்றேன், வயசானவங்களுக்கும் சொல்றேன். வயசானவங்களுக்கு இப்போ சொல்ல முடியாது, 1.5 வயசுலேயே கொண்டு அனாத விடுதியில் விட்டுறாங்க. அப்புறம் பணத்தை கட்டி, அது பாருங்க, அனாத விடுதியில ஒன்றும் இல்லாம விடுறவி ஒரு பணம் கட்டி விடுறவங்க, அந்த பணம் கட்டி விடுறவங்களுக்கு மேலே பணக்காரருங்க, அது ஒரு அடுக்கு. மெத்த தலகாணி அந்த ரூம்பில் டிவி போத்து பொறுத்து எல்லாமே இருக்குது. ஆனால் அதையவே வீட்டில் கொடுத்தா அந்த அம்மா இருக்காதா? அதை கொண்டு அங்கே விட்டுறாங்க. என்ன சமுதாயம், என்ன நாடு? எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நாடு போகிறப்போ பார்த்தா அழுதுறவு நாட்டு இருக்குது. எனக்கு நாட்டுப்பற்று ஜாஸ்தி. இந்திய நாட்டினுடைய இராணுவத்து மேலே எனக்கு, அவங்கெல்லாம் அந்த நம்மளை காக்கலின்னு சொன்னால் நம்ம இத்தனை சுதந்திரமாக நடமாட முடியாதுங்க. இந்தியா எல்லையோர பாதுகாப்பு படைகள் உயர கொடுத்துட்டு மழை வெயில் பார்க்காம, வெயில் மழை முள்ளு பனி, இந்திய நாட்டு வீரர்கள், நாட்டுக்காக உயிர் துறந்த வீரர்களுக்கு என்னுடைய வீர வணக்கத்தை தெரிவித்து கொண்டு, எனக்கு இந்த சந்தர்ப்பம் அளித்த சமுதாய வானொலி நிலையத்தார் அவர்களுக்கும், எனக்கு சிபாரிசு செய்த ஒரு மகேந்திரன் சாருக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. இத்தனை பேசறதுக்கு எனக்கு வாய்ப்பளித்த நிலையத்தார் அவர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்து கொண்டு, என்னுடைய கருத்துக்களை கேட்ட நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய நல்ல கருத்தை ஏற்றுக்கிட்டாலும் சரி, இல்லை இந்த பாட்டி என்ன இப்படி சொல்கிறேன்னு சொல்லி நீங்கள் கேசினாலும் சரி, எல்லாத்துக்குமே நான் தலை வணங்குகிறேன். உங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள், இந்த வணக்கத்தை தெரிவித்து கொண்டு இத்துடன் முடித்துக்கொள்கிறேன். வணக்கம்.
நன்றி மேம். லக்ஷ்மி அம்மா நிறைய விஷயங்கள் சொன்னாங்க. சொந்த காலில் அன்னைக்குன்னா படிப்பு தேவை அப்படின்னு சொன்னாங்க. அறிஞர் அண்ணா சொல்லியது போல கடமை கண்ணியம் கட்டுப்பாட்டோட வாழ்க்கையை நடத்தணும் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் இன்னொன்னு சொன்னாங்க, இந்த வயசுல கூட எங்க அம்மா சாகிற வரைக்கும் எங்க அம்மாவுக்கு நான் மதிப்பு கொடுத்தேன், அம்மா சொல் பேச்சு கேட்டு இருந்தேன், அம்மாவுக்கு நான் பயப்படுவேன் அப்படின்னு சொன்னாங்க. எதிர்த்து பேச மாட்டேன், மனசுல வந்து வஞ்சகம் இல்லை, நான் இன்னும் மனசுக்குள்ள 16 வயசோட தான் இருக்கிறேன், ஏன்னா எனக்கு ஆசை நிறைய கிடையாது, வஞ்சகம் கிடையாது அப்படின்னு சொன்னாங்க. நல்ல விஷயங்களை நமக்கு எடுத்து சொல்லியிருக்கிறாங்க. கடைசியில பொருளாதாரம், இந்திய பொருளாதாரம் பத்தி கூட அவங்க பேசினாங்க. விலைவாசியில இருந்து பணவீக்கத்தில இருந்து பேசினாங்க. நம்மை காத்து கொண்டிருக்கிற, எல்லையோரத்தில் காத்து கொண்டிருக்கிற வீரர்களுக்கு என்னுடைய நன்றியையும் கடமை உணர்ச்சியையும் நான் வெளிப்படுத்திக்கிறேன் அப்படின்ட்டு நிறைய விஷயங்கள் நம்ம சொல்லியிருக்கிறாங்க. அவங்க சொன்னதை நீங்க கேட்டிருப்பீங்க. நிறைவா இன்னொன்னு சொன்னாங்க, என்னுடைய வார்த்தைகளை நீங்க கேட்டாலும் சரி, அல்லது மனம் வருத்தமா இருந்தாலும் சரி அப்படின்ட்டு வேற சொல்லியிருக்கிறாங்க. கண்டிப்பா நல்ல வார்த்தைகள் யார் சொன்னாலும் எங்க சொன்னாலும் அது கண்டிப்பா மேல நிக்கும். அதுவும் லக்ஷ்மி அம்மா மாதிரி வயதானவர்கள் அவங்களுடைய அனுபவங்கள் இளைஞர்களை வழிநடத்தி செல்றதுக்கு மிகவும் உறுதுணையாக இருக்கும். இதுவரைக்கும் கேட்ட நண்பர்கள் அனைவருக்கும் நன்றி. அம்மாவுக்கும் நம்மளுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். நன்றி, வணக்கம்.
ரொம்ப நன்றி.
சாதனை படைக்கிறதுக்கு வயது தடை அல்ல அப்படிங்கறத நிரூபிச்சிருக்கிறாங்க லக்ஷ்மி அம்மா.
உடன் உரையாடினார் என் கோமா.
நீங்களும் நிகழ்ச்சியில பங்கு பெறணும்னா எங்களை தொடர்பு கொள்ளுங்க. 2431055